அதாவது இந்த ஐஐடி ஆரம்பிக்கிறது, ஐஐஎம் ஆரம்பிக்கிறது எல்லாம் முந்தின அரசு அவங்க வந்து நாலேஜ் கமிஷன் ஒன்று பிட்ரோடா தலைமையில் போட்டாங்க. அந்த பிட்ரோடா வந்து 1500 பல்கலைக்கழகம் தொடங்கணும், எல்லா மாநிலத்திலையும் ஐஐஎம் தொடங்கணும், எல்லா மாநிலத்திலையும் ஐஐடி தொடங்கணும்ட்டு ஒரு கருத்து சொன்னாங்க. அது அந்த அளவுக்கு ஒரே பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கிறது கடினம், அதனால சிறுக சிறுக அவங்க செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. அந்த தான் அந்த ஐஐஎம் ஐஐடிங்கிற பொறுத்த மட்டும் அவங்க செஞ்சதை தவிர வேற ஒன்றும் இல்லை, அவங்க செஞ்சதை தொடர்றாங்க. ஆரம்ப கல்வியில் பொதுவாக 14 வயசு வரலும் கட்டாயமாக ஆரம்ப கல்வி கொடுக்கணுங்கிறது வந்து அரசியல் அமைப்பு சட்டத்திலேயே 1950 இருக்கு. அதை சரியாக கவனிக்காமல் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பு மன்மோகன் சிங் வந்து அந்த கட்டாய கல்வியை கொண்டு வந்தார். அதில் ரெண்டு பிரச்சனை என்னென்னா, ஒன்று அதிக அளவில் நிதி ஒதுக்க முடியல, அடுத்தது நிதி ஒதுக்குனாலும் அதை வந்து சரியாக அமைத்து அந்த கல்வியை கொடுக்க முடியல, அதை திணறிக்கிட்டு இருக்கு. அந்த திணறலை நிவர்த்தி பண்ணுறது வந்து அரசு மட்டும் செய்ய முடியாது, பொதுமக்களும் சேர்ந்து ஒத்துழைக்கணுங்கிறது இப்போ எல்லாருடைய கருத்து. அது நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஆர்டிஇ அதாவது ரைட் டு எஜுகேஷன்ங்கிறதுல வந்துக்கிட்டு இருக்கு. அதனால இதில் ஒன்றும் புதுமை ஒன்றும் இல்லை, இது வந்து ஏற்கனவே இருக்கிறத தொடர்றாங்கிறத தவிர புதுமை எதுவும் இருக்கிறதா எனக்கு தெரியல.
ஏற்கனவே இருந்த பட்ஜெட்டுகளை விட இந்த தடவை கல்விக்காக அதிகமான நிதி ஒதுக்கப்பட்டிருந்தாலும் மேற்குலக நாடுகளோடையும் சீனா போன்ற நாடுகளோடையும் ஒப்பிடும்போது நம்மளோட மொத்த பொருளாதார உற்பத்தியில் எத்தனை சதவீதம் நம்ம கல்விக்காக ஒதுக்குறோங்கிறது சீனாவோடையும் மேற்குலக நாடுகளோடையும் ஒப்பிடும்போது குறைவாக தான் இருக்குது. அது சம்மந்தமாக இந்தியாவில் நிலைமை எப்படி மாறணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
அதாவது கல்வி எவ்வளோ முக்கியம்னு இருந்தால் கூட உங்களுக்கு வறுமையில் வாடுற மக்களுக்கு சோறு போட்டதுக்கு அப்புறம் தான் கல்வியை பார்க்க வேண்டியிருக்க தவிர, அதுக்காக கல்வின்னு நிறைய பணத்தை ஒதுக்கி அவங்களுக்கு உணவும் மருத்துவத்தில் குறைக்க முடியாது. அவங்க வந்து உயிரோடு இருக்கணும், அடுத்தது சோமாக இருக்கணும், அப்போ தான் கல்வி. சோமும் இல்லை உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு கல்வி கல்விங்கிற அர்த்தம் இல்லை. இந்த நாட்டில் இன்னும் அந்த வறுமை ஒழிப்பு அளவுக்கு ரொம்ப கவனம் செலுத்தியிருந்தாலும் அது வந்து சரியாக இந்த வறுமையை ஒழிக்கிற அளவுக்கு போய் சேரலை. அது வந்து வழியில் போகிற வழியிலே நிறைய அந்த பணம் சிதறி வீணடிக்குது, அது போயிட்டுருக்கு. 6% தான் அவங்க டார்கெட்டு, ஆனால் அதுக்கு வர முடியல, மற்ற செலவுகள் நிறைய இருக்கு, அதனால வர முடியல.
உயர்கல்விக்காக கடன் வாங்குறத பொறுத்த வரையில் அதிகமான வட்டி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துட்டு வந்தது. அந்த விதிகளை மாற்றி சுலபமாக கல்வி கடன் வாங்குறதுக்கான ஏற்பாடுகளை இந்த பட்ஜெட் அறிவிச்சிருக்குது. கல்வி கடன் சம்பந்தமாக இந்தியாவில் இருந்து வர நிலைமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
கல்வி கடனில் வாங்கினவங்க திருப்பி கொடுக்கறதில்ல, பொதுவாக அந்த விவசாய கடனும் வாங்கினவங்க கொடுக்கறதில்ல. கடன்ங்கிறது திரும்ப கொடுக்க வேண்டிய பணம், அந்த பணத்தை கொடுக்குற அளவுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும். வேலை வாய்ப்புகளை உருவாக்கப்படி எந்த காரணத்தை கொண்டு கடன் கொடுத்தா கடன் திரும்ப வராது, அப்புறம் இன்னொரு அரசோ அல்லது இவங்களே கடைசி நேரத்தில் அதையெல்லாம் வஜா பண்ணுறேன், அதை வந்து வாரா கடன் அதை விட்டுருதுன்னு சொன்னால் அது கடன் இல்லை, பெரிய சுமையாக வந்துக்கிட்டு இருக்கு. அது எளிமைப்படுத்தப்படுத்த வந்து நல்ல வசதி உள்ளவங்களே கடன் வாங்கிக்கிடுறாங்க. உண்மையாக ஏழைகளுக்கு எளிமைப்படுத்துறேன்னு சொல்கிறாங்களே தவிர இன்னமும் வந்து நிர்வாக அமைப்புகளில் ஏழைகள் போய் எளிதாக எங்கேயும் அணுகி கடன் வாங்குற மாதிரி இல்லை. பேப்பரில் எழுதாமல் தவிர நடைமுறையில் இல்லை. முந்தின அரசும் ஒன்றும் கடினப்படுத்தலை. குறிப்பாக சிதம்பரம் வந்து ஊர் ஊராக போய் இந்த கல்வி கடனை எளிதாக கொடுக்குறோன்னு சொல்லி ஓரளவு கொடுத்தாங்க. ஆனால் எல்லா பேங்க்காரங்களும் என்ன சொல்கிறாங்க, கொடுத்த கடன் திரும்ப வருமா? அது நீங்கள் 5 வருஷம் 10 வருஷம் சொல்கிறீங்க, 10 வருஷத்தில் அது திரும்ப வந்தால் தானே நாங்கள் திரும்ப கடன் கொடுக்க முடியும், அப்படி கடன் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாதுன்னு அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எல்லா பேங்கும் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா கடன் வந்து இலவச மாதிரி தான் இருக்கே தவிர கடன் மாதிரி இல்லை, அதுதான் பிரச்சனை.